குமாரரின் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தாயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 31-47 முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கின்றார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகந்தார் மனித தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கின்றேன் யோவான் எரித்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிகூற விரும்பினீர்கள் யோவான் பகந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களுக்கே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவருடைய குரலை கேட்பதில்லை அவரது உருவை கண்டதுமில்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கின்றீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கின்றது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருபவரானால் அவரையே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கின்றீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பவர் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயே நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகின்றீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கடவுள் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்ற பழமொழியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த பழமொழியை அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறிய கதையானது இருக்கிறது அந்த கதை என்னவென்றால் ஒரு குருவானவர் தான் தேடி கண்டுபிடித்த ஒரு முயலை கொண்டு வருகின்றார். அதை தன்னுடைய சீடரிடத்தில் அதை கொடுக்கின்றார். இதை நீங்கள் சமைத்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் குளிப்பதற்காக சென்று விடுகிறார். அந்த சீடரோ அந்த முயலை பார்த்து அதை அழகாக சமைத்து சுவைத்து அதை ஒரு தட்டில் வைக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆசை அதிகமாக வருகிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது, இதை நாம் சுவைத்து பார்க்கலாமா என்று சொல்லி அந்த முயலினுடைய ஒரு காலை எடுத்து அதை சுவைத்து பார்க்கின்றார். மீண்டுமாக குருவானவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த முயலில் வெறும் மூன்று கால்கள் தான் இருக்கிறது. எனவே குருவானவர் சீடரத்தில் கேட்கின்றார், நான் கொண்டு வந்த முயலுக்கு நான்கு கால்கள் இருந்தன, இப்பொழுது வெறும் மூன்று கால்கள் மட்டும்தானே இருக்கின்றன என்று கேட்கும் பொழுது அந்த சீடர் சொல்கின்றார், இல்லை குருவே, நீங்கள் கொண்டு வந்த முயலுக்கு வெறும் மூன்று கால்தான் இருந்தன என்று அந்த சீடரானவன் அழுத்தமாக அந்த குருவிடத்தில் சொல்கின்றார். எனவே குருவுக்கு தெரிந்துவிட்டது, இவன் பொய்தான் சொல்கிறான் என்று அவருக்கு புரிந்துவிட்டது. எனவே இவனிடமிருந்து உண்மையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த குருவானவர் எண்ணிக்கொண்டிருந்தார். எனவே எப்போதெல்லாம் அந்த சீடர் குருவுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் அந்த சீடரிடத்தில் கேட்டு நான் கொண்டு வந்த முயலுக்கு எத்தனை கால் என்று கேட்கும் பொழுது அந்த சீடன் எப்பொழுதுமே நீங்கள் கொண்டு வந்த முயலுக்கு மூன்று கால்கள் தான் என்று அவர் உறுதியாக சொன்னார். மேலுமாக அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அதுவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவரை தட்டி எழுப்பி நான் கொண்டு வந்த முயலுக்கு எத்தனை கால் என்று கேட்கும் பொழுது அவரும் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலேயே நீங்கள் கொண்டு வந்த முயலுக்கு வெறும் மூன்று கால்கள் என்று அவர் அழுத்தமாக சொன்னார். எனவே குருவானவருக்கு ஒரே விரக்தியாக போய்விட்டது. இவிடமிருந்து உண்மையை நம்மால் வாங்க முடியவில்லையே என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது மேலுமாக அந்த சீடன் செய்கின்ற மற்றொரு செயலையும் அவர் கண்டுபிடித்தார். அது என்ன செயல் என்று பார்க்கும் பொழுது, அரசவைக்கு அவர் ஒரு சீடனாக சென்று அங்கிருக்கின்ற உணவுப் பொருட்களையும் அங்கிருக்கின்ற அரிசியையும் அவர் எடுத்து கொண்டு வருவது வழக்கமாக வைத்திருந்தார். எனவே அரசவைக்கு சென்று அவர் திருடி கொண்டு வருவதை இந்த குருவானவர் கண்டுபிடிக்கின்றார். அப்பொழுது அரசனுக்கு இந்த செய்தியானது கிடைத்து விடுகின்றது, நம்முடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது, இதை யார் திருடி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார். அப்பொழுது குருவானவர் அரசிடம் சென்று இந்த நபர் தான் திருடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு சாட்சி என்ன என்று அரசானவன் கேட்கின்றார். எனவே குருவானவர் அரசுக்கு சொல்கின்றார், வழக்கமாக நீங்கள் வைக்கின்ற அந்த உணவுப் பொருட்கள் வைக்கும் இடத்தில் சூடான உணவை சமைத்து வையுங்கள் என்று அவரிடத்தில் சொல்கின்றார். எனவே அவரும் சூடான சமையலை அவர் சமைத்து வைக்கின்றார். எனவே வழக்கமாக திருட வருகின்ற அந்த சீடரும் அங்கு வருகின்றார். அப்பொழுது வரும்பொழுது அந்த சூடான பாத்திரத்தை திறக்கும் பொழுது அதில் வருகின்ற நீராவியானது அவருடைய முகத்தில் படுகின்றது. எனவே அவர் முகத்தை துடைக்கும் பொழுது வழக்கமாக அவர் நெத்தியில் வைக்கின்ற அந்த பொட்டும் அழிந்து விடுகின்றது. எனவே குற்றவாளி யார் என்பதை அரசனானவன் தெரிந்து கொள்கின்றான். எனவே அந்த அரசனானவன் அந்த சீடனுக்கு உச்சகட்ட தண்டனையை அவர் கொடுக்கின்றார், தூக்கு தண்டனையை கொடுக்கின்றார். எனவே தூக்கு கயிற்றினுடைய அருகில் இருக்கும் பொழுது அந்த குருவானவர் ஓடோடி வந்து அந்த சீடனிடத்தில் கேட்கின்றார், இப்பொழுதாவது உண்மையை சொல், நான் கொண்டு வந்த முயலுக்கு எத்தனை கால் என்று அந்த சீடன் கேட்கும் பொழுது அந்த சீடனும் இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் கொண்டு வந்த முயலுக்கு மூன்று கால்கள் தான் என்று உறுதியாக சொல்கின்றார். இப்போது கூட நீ உண்மை பேசியிருந்தால் நான் அரசிடம் பரிந்து பேசி உனக்கு நான் விடுதலை வாழ்வை பெற்றுத்தருவேன். இப்போதாவது சொல், நான் கொண்டு வந்த முயலுக்கு எத்தனை கால் என்று கேட்கும் பொழுது அவரும் அந்த உண்மையை, நீங்கள் கொண்டு வந்த முயலுக்கு மூன்று கால்களான் என்று தான் பிடித்திருந்த அந்த பொய்யை தான் மீண்டும் மீண்டுமாக அவர் சொல்லிக்கொண்டு தன்னுடைய இன்னுயிரை அவர் நீத்தார் என்று ஒரு கதையானது சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்த விளை, இதுதான் சில வேளைகளில் நாம் ஒரு பொய்யை பிடித்து கொண்டு நான் செய்தது சரிதான் என்று நாம் வீம்பாக நிற்கின்ற காலமெல்லாம் நாம் அனுபவித்து இருப்போம். அல்லது எனக்கு பிடித்திருக்கிறது, இது எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று நாம் பிடித்த பிடிவாதமாக நாம் இருந்திருப்போம். இது என்னுடைய செயல், நான் என்னுடைய எண்ணத்தால் உருவான செயல், இந்த செயலை நான் நிச்சயமாக செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் இருப்போம். அந்த எண்ணத்திலிருந்து நாம் ஒரு சிறு அம்மி கூட நகராத அளவுக்கு அந்த எண்ணமானது நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த மாட்டோம். ஆனால் ஆண்டவர் தந்தையாம் கடவுளும் இப்படியாக தான் எண்ணிக்கொண்டிருந்தார். இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் அவர்களை 40 வருடங்களாக மிகச்சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டே வந்தார். அவர்களுக்கு தேவையான மன்னா உணவையும் அவர்களுக்கு தேவையான நீரையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு அவர்களை முழுமையாக பாதுகாத்து பராமரித்து வந்தார். இப்படியாக இஸ்ரேல் மக்களை மேகத்தூண் வழியாகவும் நெருப்புத்தூண் வழியாகவும் மிகவும் அவர்களை பாதுகாத்து வந்த இறைவன் ஒரு கட்டத்தில் அவர்கள் மேல் வெறுப்பு கொள்கின்றார். எதற்காக தந்தையாம் கடவுள் அவர்கள் மீது வெறுப்பு கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். தங்கத்தால் ஆன கன்றுக்குட்டியை செய்து அதற்கு வழிபாடு நடத்த ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அப்பொழுதுதான் தந்தையாம் கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு கோப கடலானது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை நான் என்ன செய்வேன்? இவர்களுக்காக நான் எவ்வளவோ இரக்கத்தை கொடுத்திருக்கின்றேன், இவர்களுக்காக எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றேன், இவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி இவர்களை நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்களோ என்னை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களை இவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, இவளை நிச்சயமாக நான் அழித்தே தீர வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் முடிவெடுக்கின்றார். ஆனால் மோசே அவர்கள் ஆண்டவரே தந்தையாம் கடவுளிடத்தில் குறுக்கீடு செய்கின்றார். கடவுளே, இந்த மக்களை நீங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக வழிநடத்தியது எதற்காக? இவர்களை இந்த பாலைவனத்தில் அழிப்பதற்காகவா? அல்லது எகிப்து மன்னன் கேட்டான், இந்த மக்களை இங்கே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, இவர்களுக்கு நான் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி வழிநடத்த செல்ல வேண்டும் என்று அவரிடம் இருந்து நாம் மீட்டு கொண்டு வந்தோம். இப்பொழுது அந்த மன்னன் என்ன நினைப்பான்? இந்த மக்களை பாலைவனத்தில் அழிப்பதற்காகவா அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தீர்கள் என்று அவர்களெல்லாம் உம்மை திட்டமாட்டார்களா என்பது போல மோசே அவர்கள் ஆண்டவரிடத்தில் பேசுகின்றார். எனவே ஆண்டவர் தந்தையாம் கடவுள் தன்னுடைய எண்ணத்தை அவர் மாற்றிக்கொள்கின்றார். எனவே தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதை போல அவர் செயல்படாமல், மாறாக இந்த மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எண்ணத்தை அவர் மாற்றிக்கொள்கின்றார். எனவே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டதன் வழியாக தான் அந்த இஸ்ரேல் மக்கள் கானா நாட்டை நோக்கி அவர்கள் செல்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்களை பார்த்து மோசே சொல்கிறார், இவர்களெல்லாம் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கிறார்கள், இருந்தாலும் இவர்கள் மீது நீர் இரக்கம் காட்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடனே தந்தையாம் கடவுள் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனவே உன்னதமான கடவுளாக இருக்கின்ற அந்த யாவே கடவுளையே தன்னுடைய எண்ணத்திலிருந்து மாற்றிக்கொள்வதை போல நாமும் சில வேளைகளில் நம்முடைய எண்ணங்களிலிருந்து நாம் மாற்றிக்கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் அமைகின்றது. எனவே நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றியே தான் சான்று பகந்தால் நிச்சயமாக அந்த சான்றை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அதற்காக தான் திருமுழுக்கு யோவானை தந்தையாம் கடவுள் கொடுத்தார். ஆனால் அவர் கொடுத்த சான்றை நீங்கள் சிறிது காலமே ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் நிரந்தரமாக அந்த சான்றை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் மீட்பு பெறுவதற்காக தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே மகனையே, அன்பு மகனையே இந்த உலகிற்காக அவர் கையளிக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான அன்பை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எனவே மீண்டும் மீண்டுமாக அவர்கள் பாப சூழ்நிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள், பாபத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரக்தியுடன் பேசுகின்றார். எனவே இந்த மக்கள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தந்தையாம் கடவுள் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்பதை அந்த மக்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உணரவில்லை. எனவே இந்த இரண்டு வாசங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்வில் சில வேளைகளில் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மத்தேயுவின் செய்தி பிரிவு 21 இறைவார்த்தைகள் 28-32 வரை நாம் ஒரு ஓமையை வாசிக்கின்றோம். அதாவது இரண்டு புதல்வருடைய ஓமை. அந்த தந்தை மகனுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். மூத்த மகனுக்கு, நீ திராட்சை தோட்டத்தில் சென்று வேலை செய் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அவர் அந்த அழைப்பை முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டுமாக அவர் சிந்தித்து பார்க்கின்றார். இதோ தந்தை எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார், நிச்சயமாக நான் தான் அதை செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவர் மீண்டுமாக அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கின்றார். இரண்டாவது மகனுக்கும் அந்த தந்தை அழைப்பு கொடுக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் உடனடியாக செல்கிறேன் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். ஆனால் அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு அவர் வேலைக்கு செல்லவே இல்லை. எனவே இந்த மூத்த மகனை தான் ஒரு முன் உதாரணமாக தந்தையாம் கடவுள் காட்டுகின்றார். காரணம், முதலில் அவர் மறுத்துவிட்டார், ஆனால் பின்னர் யோசித்து பார்த்து தன்னுடைய முடிவு தவறு என்று தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மீண்டுமாக தன்னுடைய தந்தை சொன்ன அந்த வேலைக்கு அவர் முற்படுகின்றார். எனவே இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்ற அந்த உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது, தொடக்கத்தில் அவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய தந்தையிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். இதோ என்னுடைய பள்ளி படிப்பு முடித்து விட்டது, எனவே நான் அடுத்த படிப்புக்காக, மேல்நிலை படிப்புக்காக, அதுவும் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவான ஏரோநாட்டிக்கல் அந்த இன்ஜினியரிங் படிப்பை நான் படிக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடத்தில் அவர் கேட்கின்றார். ஆனால் அந்த தந்தை அவர்களோ, நான் மிகவும் ஒரு ஏழை மீனவன், என்னிடத்தில் அதிகமான பணமெல்லாம் என்னிடத்தில் இல்லை, நீ மிகப்பெரிய படிப்பை எல்லாம் படிக்க ஆசைப்படுகிறார், ஆனால் என்னுடைய பொருளாதாரமானது மிகவும் தாழ்ந்திருக்கின்றது, என்னால் இயலவில்லையே என்று தன்னுடைய இயலாமையை அவரிடத்தில் சொல்கின்றார். எனவே அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பொருளாதார சிக்கலை அவர் புரிந்து கொள்கின்றார். எனவே தன்னுடைய விருப்பத்தை அவர் மாற்றிக்கொள்கின்றார், தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றார். எனவே திருச்சியில் இருக்கின்ற புனித வளனார் கல்லூரியில் அவர் இயற்பியல் துறையில் அவர் தன்னுடைய பாடத்தை படிக்கின்றார். இவ்வாறாக தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற நபராக அவர் இருந்தார். எனவே தான் அவர் மிகப்பெரிய ஒரு உன்னதமான குடியரசுத் தலைவராக இன்றும் அனைத்து மாணவ மாணவியருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்ட காரணத்தினால் மட்டும்தான். மேலுமாக ஊதாரி மைந்தனுடைய உவமையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் மூன்று கதாபாத்திரங்கள் வருகின்றார்கள். ஒருவர் தந்தை, மற்றொருவர் ஊதாரி மைந்தன், இன்னொருவன் மூத்த மகன். எனவே இந்த மூன்று நபர்களை பார்க்கும் பொழுது இரண்டு நபர்கள் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இரக்கம் மிகுந்த தந்தை அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய ஊதாரி மைந்தனை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஊதாரி மைந்தனுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அந்த இரண்டாவதாக ஊதாரி மைந்தன், நான் தந்தைக்கும் கடவுளுக்கு எதிராக நான் குற்றம் செய்து விட்டேன், பாபம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மீண்டுமாக தந்தையினுடைய இல்லத்திற்கு வருகின்றார். ஆனால் அந்த மூத்த மகனோ தன்னுடைய எண்ணத்திலிருந்து அவர் மாறாது, நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதை போல தன்னுடைய தந்தையும் தன்னுடைய ஊதாரி மைந்தனையும் வெறுப்புமிக்க பார்வையோடு அவர் பார்த்ததை நாம் இந்த ஓமையின் வழியாக நாம் பார்க்கின்றோம். எனவே எப்போதெல்லாம் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கின்றோமோ, கடவுளுக்காக, பிறர் வாழ்வு பெறுவதற்காக நாம் எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றோமோ, அப்போதெல்லாம் நாம் நிச்சயமாக வாழ்வு பெறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலுமாக நம்முடைய அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, நான் கன்னியாயிற்றே, எப்படி கடவுளுடைய மகனை நான் பெற்றெடுக்கப் போகிறேன் என்று அவர் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது வானதூதர் வழியாக அவருக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. எனவே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, இதோ நான் கடவுளுடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டதன் காரணமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் இந்த உலகுக்கு மீட்பராக நமக்கு கிடைக்கப்பட்டது. மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனை தோட்டத்தில் அவர் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், என்னுடைய விருப்பப்படி அல்ல, மாறாக உம்முடைய விருப்பப்படியே இது நடக்கட்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக, தந்தையாம் கடவுள் தனக்கு கொடுத்த இந்த இறை திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அதன் தந்தையின் விருப்பப்படி அவர் செயல்பட்டார். அதனால் இன்று நாம் அனைவருமே மீட்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறாக அன்னை மரியாவும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, பல உன்னதமான நபர்களும் சரி, தங்களுடைய எண்ணங்களை கடவுளுக்காக மாற்றிக்கொண்ட காரணத்தினால்தான் அவர்கள் அனைவருமே வாழ்வு பெற்றார்கள். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்தை நாம் பிறருக்காக மாற்றிக்கொள்ள நாம் முற்படுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இதோ என்னுடைய அண்ணன், இதோ என்னுடைய தம்பி, இவர்களுக்காக என்னுடைய விருப்பத்திலிருந்து நான் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று அவர்களுக்காக நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லது என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று அவர்களுக்காக நான் விட்டு கொடுத்து நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நாம் வாழ்ந்திருக்கின்றோமா என்பதை இந்த திருப்பலியின் வழியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். தந்தையாம் கடவுள் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டதன் காரணமாக நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டும். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான இரக்கத்தையும் உன்னதமான அன்பையும் சுவைத்தவர்களாக தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் கூடமான பழி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை வலுவற்றவளாகி எங்களை தீமை அனைத்திலிருந்து என்றும் தூய்மைப்படுத்தி காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி
கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழம் ஆனீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீ தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். உ மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்திருள உமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவரில் நாங்கள் உம் பிள்ளைகளாக இருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம். மீண்டும் உம்மிடம் வர நாங்கள் வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழுந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நடுவே விரித்து முது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்பட்டிருந்த தம் இரத்தத்தால் அனைத்தும் தமிழ் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்து அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையில்